சிவானந்த லஹரியில் அடுத்த ஸ்லோகம், ஜடதா பசுதா கலங்கிதா குட்டிலச்சரத்வஞ்ச நாஸ்தி மயி தேவா அஸ்தியதிராஜமௌளே பவதாபரணஸ்ய நாஸ்மி கிம் பாத்திரம். இதோட அர்த்தம் என்னென்னா, என்னிடத்தில் ஜடத்தன்மையோ பசுத்தன்மையோ களங்கமோ குடிலத்தன்மையோ இல்லை, இருந்திருந்தால் அஸ்தியதி ராஜமௌளே சந்திரனை மௌளியில் அலங்காரமாக அணிந்து கொண்டிருக்கும் ஹே பரமேஸ்வரா, உங்களுக்கு ஆபரணமாக ஆகிற பாத்திரம் யோக்கியதை எனக்கு வந்திருக்குமே அப்படிங்கிறார். இது ஒரு நிந்தாஸ்துதி மாதிரியான ஒரு ஸ்லோகம். ஜடதா இந்த புலித்தோலை போதுன்னு அது வந்து உயிர் இல்லாத ஜடம். பசுதா மான வச்சுருக்கார், ஒரு பசு அது. கலங்கிதா சந்திரன் தலையில் வச்சுருக்கார், சந்திரனுக்கு கெட்ட பேர், அதாவது மனைவிகளில் ஒருத்தியை மட்டும் தனியாக அன்பு பாராட்டினாங்கிற ஒரு களங்கம், அதுக்காக தான் அவர் தலையில் தூக்கி வச்சுட்டு காப்பாற்றுறார் தக்ஷனுடைய சாபத்துலேருந்து. அந்த ஒரு களங்கம் இருக்குது. சந்திரன் மேலே கருப்பாகவும் இருக்கும், அது ஒரு களங்கம் சொல்லலாம். அப்படி களங்கத்தை கொண்ட சந்திரன் குட்டில சரத்தம், கங்கை வந்து வளைஞ்சு வளைஞ்சு போகும். இந்த மாதிரி குட்டிலமாக போகிற போக்கு, இந்த மாதிரி குணங்களெல்லாம் இருந்தால் நீ ஆபரணமாக வச்சுருப்பியோ என்னமோ, என்கிட்ட அதெல்லாம் இல்லையோ அப்படின்னு ஒரு நிந்தாஸ்துதி. இந்த ஸ்லோகத்தை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இப்போ ரமண பகவான்கிட்ட ஒருத்தர் வந்து ஏதோ அந்த ஆசிரம நிர்வாகம் பற்றி சொல்கிறார். அப்போ பகவான் சொல்கிறார், இவ்வளோ தூரம் வந்து இதைத்தான் பார்க்கணுமா, நீங்கள் வந்த காரியத்தை பாரு மோய் அப்படின்னு சொல்கிறார். அவர் கேட்டவருக்கு என்ன தோணும், நான் இந்த ஆசிரமத்துக்கும் உங்களுக்கும் கெட்ட பேர் வரக்கூடாது ங்கிறதுக்காக நான் ஒரு நல்ல எண்ணத்தில் சொல்கிறேன், நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்களேன்னு அந்த நிமிஷத்தில் தோணும். அப்போது இந்த ஸ்லோகத்தில் வர மாதிரி, சரி உங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் மனுஷாக தான் வேணா வச்சுக்கோங்கோ அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார்ல. ஆனால் அப்புறம் உட்காந்து யோசித்து பார்த்தா அந்த பகவானுடைய வார்த்தைக்கு எவ்வளோ பொருள் பொதிந்ததாக இருக்குங்கிறது தெரியும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீர் பத்னி புத்திராள் உத்தியோகம் சௌக்கியங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே ஆசிரமத்தில் வந்து உட்காந்துருக்கள், எதுக்காக, என்ன பார்த்துண்டு ஆத்மவிசாரம் பண்ணி ஞானம் அடையணுங்கிறதுக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கீள் அப்படிங்கிறது. ஸ்பிரிச்சுவலி இவ்வளோ தூரம் நீங்கள் ட்ராவல் பண்ணி வந்திருக்கீள், ஞானப்பாதையில் இவ்வளோ தூரம் நீங்கள் நடந்து வந்திருக்கீள், இங்கே வந்துட்டு வந்த காரியத்தை பாருமோய் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி என்னை சுற்றி நடக்கிறத பார்த்துட்டு நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகாதேங்கோ, அது பகவத் இச்சையாக நடக்கிறது, நீங்கள் வந்த காரியம் உங்களுடைய ஞான தேடல், அதை மட்டும் பண்ணுங்கோ அப்படின்னு அர்த்தம். இது புரிஞ்ச பின்ன அந்த பக்தருக்கு பகவானுடைய அபார கருணை புரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி இந்த ஸ்லோகத்தில் குற்றம் உள்ளவர்களெல்லாம் நீங்கள் வந்து பாராட்டுறீள், என்ன மாதிரி ஒரு பக்தனை வந்து கைவிடலாமா அப்படிங்கிற பாவனையில் இதை சொல்கிறார். இது ரொம்ப பகவானிடத்தில் அத்தியந்த பிரேமை இருந்தால் தான் இந்த மாதிரி சொல்ல முடியும். அந்த பக்தருக்கு ரமணர்கிட்ட ரொம்ப பக்தி இருந்ததுனால தான் ஏதோ ஒன்று பார்த்தோன்னே வந்து அவர்கிட்ட சொல்லணும்னு தோணுது. இல்லைன்னா அவர் ஆசிரமத்தை விட்டே போயிடுவார், இது நமக்கு வேண்டிய இடம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு. மகாபெரிவாட்டை கூட இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்கு. பெரிவாட்டை வந்து ஒருத்தர் இந்த மடத்து நிர்வாகம் சரியில்லை அப்படின்னு சொன்னபோது பெரிவா சொல்கிறா, நான் கவர்மெண்ட் ஆஃபீஸ் மாதிரி தான்ப்பா, தலைமையில் இருக்கிறவா ஒழுங்காக இருக்க முடியும், பாக்கியெல்லாம் நான் இணையவளுக்கு என்ன சம்பளம் கொடுக்குறேன், எல்லாம் வாலண்டியர் சர்வீஸ் மாதிரி தான் ஓரளவு தான் இருக்கும் அப்படின்னே சொல்கிறா பெரியவா. இது ஒருத்தர்கிட்ட சொல்கிறா. இன்னொருத்தர் வந்து பந்தியில் ஒரு வயசான மாமியை எழுப்பிடுற ஒரு மடத்து சிப்பந்தி, இதை பார்த்தா அவர் தாங்கலை. பெரியவாட்ட வந்து சொல்கிறார், இந்த மாதிரி பண்ணுறா அப்படின்னும்போது பெரியவா, இந்த சொன்னவர் வந்து டிவி சுவாமிநாதன், அப்புறம் பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸராகி நிறைய மடத்தை சர்வீஸ் பண்ணுறார் சின்ன வயசில், 20 வயசில் இது சொல்கிறார். அப்போது அவர் பெரியவா மேலே தமிழ் கவிதைகள்லாம் எழுதுவார். பெரியவா சொல்கிறா, நீ என் மேலே கவிதை எழுதியிருக்கியே, 1000 இதழ் கொண்ட தாமரைன்னு என்னை எழுதியிருக்கியோ இல்லையோ, பெரிய தாமரைங்கிறதுனால கீழே நிறைய சேர் இருக்குது போல இருக்கு அப்படிங்கிறா. அந்த மாதிரி நீ தாமரையை தான் பார்க்கணும், சேரை பார்க்கப்படாது அப்படின்னு அர்த்தம். தேதியூர் சாஸ்திரிகள் மகாபெரிவா சாஸ்திர ரத்னாகரம்னு அவருக்கு டைட்டில் கொடுத்துருக்கார், நல்லா படித்தவர். அவர் வாட்டி பெரியவாட்டை வந்து ஒரு பெரிய மனுஷனை குறிப்பிட்டு, இவருக்கு நீங்கள் தர்மஜான் டைட்டில் கொடுத்துருக்கீள், அவரெல்லாம் ரொம்பவே சரியில்லாத ஆள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ பெரியவா சொல்கிறா, மடத்தை நடத்துறதுக்கு தனிகர்களெல்லாம் கொஞ்சம் கண்டுங்காணாமல் அவளோட குணத்தை பார்க்காம நடந்துக்கிறேன் அப்படிங்கிறது நீ சொல்கிற. சாஸ்திரிவால் நீங்கள் சொல்ல அது தெரியறது. இந்த மடத்துலையும் எங்கிட்டையும் உங்களுக்கு எவ்வளோ கௌரவ புத்தி இருந்தால் நீங்கள் சொல்வேளுங்கிறத நான் நினச்சி பார்க்குறேன். இனிமேல் இந்த மாதிரி தப்பு நடக்காமல் பார்த்துக்கிறேன். இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்கிறேன், நான் அவருக்கு தர்மாத்மான்னு டைட்டில் கொடுக்கல, தர்மஜா, தர்மத்தை அறிந்தவர், புஸ்தகம் படிச்சிருக்கார் அப்படின்னு தான் டைட்டில் கொடுத்துருக்கேன்னு வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி விளையாட்டு பண்ணுறா பிரிவா. அந்த சாஸ்திரிகள் நமஸ்காரம் பண்ணிடுறார். அப்படி அந்த தெய்வத்துடைய அருமையை உணர்ந்து அந்த தெய்வத்தை அந்த மகான விடாமல் ஆசிரிச்சிருந்தா அப்புறம் அவருடைய அந்த சுரூபம், அந்த குருவனுடைய சுரூபம் என்னங்கிறது புரியும்போது அது ஒரு பேராந்தமாக இருக்குது. அது அடுத்த ஸ்லோகத்தை சொல்கிறார். அரஹசி ரஹசி சுதந்திர புத்தியா வரிவசித்தும் சுலபா பிரசன்னமூர்த்தி அகணித ஃபலதாயக பிரபுர்மே ஜகததிகோ ஹிருதிராஜசேகரோஸ்தி. அரஹசினா வெளிப்படையா, ரகசினா தனிமையில், தனிமையாக உட்கார்ந்துருக்கும் போதும், எல்லார் முன்னாடியும் ஒரு பேசும்போதும் பூஜை பண்ணும்போதும், சுதந்திர புத்தியா மற்றவா சொல்லியோ அல்லது தானே யோசித்தாலும் எல்லா விதத்திலும் வரிவசித்தும் ஆராதிப்பதற்கு சுலபா, சுலபமானவர் இந்த பரமேஸ்வரன். பிரசன்னமூர்த்தி, ரொம்ப எப்போவுமே பிரசன்னமாக அனுகிரகம் பண்ணுறதுக்காக காத்துருக்கார். அகணித ஃபலதாயகா, கணக்கற்ற பலன்களை வரங்களை கொடுக்கிறார். பிரபுகு, எனக்கு தலைவன் இவர் தான். ஜகததிகா, மூலகத்திற்கும் சிருஷ்டிஸ்தித்திலயம் பண்ணுற பிரபுவும் இவர் தான். அதுக்கு அப்பாற்பட்ட பரபிரம்மும் இவர் தான். ராஜசேகரஹா, பிரேசூடிய பெருமான். மே ஹிருதி அஸ்தி, அவர் என்னுடைய ஹிருதயத்திலேயே உரைகிறார் அப்படின்னு என் உள்ளத்தில் இருப்பதால் எங்கும் எப்பொழுதும் ரகசியத்திலும் வெளியிலும் நான் அவரையே வழிபடுவேன், அவருக்கே உரிமையாக இருப்பேன் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். அந்த போன ஸ்லோகத்தில் என்ன கவனிக்க மாட்டீங்களா அப்படின்றதுக்கு அவருக்கு உடனே ஆன்சர் கிடச்சிடுது. நீ தான்ப்பா என்னுடைய ரொம்ப சுகுர்த்து அப்படிங்கிற மாதிரி அந்த மகான்கள் உணர வச்சுட்றா. அதே மாதிரி தான் அந்த பிரிவாட்ட கேள்வி கேட்ட டிவி சுவாமிநாதன்கிறவரும் பிரிவா அப்படி அனுகிரகம் பண்ணிருக்கா. அவர் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார் தன்னுடைய மகாபிரிவா தர்ஷன அனுபவங்கள்னு, அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு அரை மணி அவருடைய அனுபவங்களுடைய ரெக்கார்டிங் இருக்குது, ரொம்ப பேராந்தமாக இருக்கும். மகானோட எப்படியாவது ஒரு சம்சர்க்கம் பண்ணி ஒரு சண்டையாவது போட்டு என்னை நீங்கள் பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு நினச்சவாளுக்கு கூட அவளுக்கு அனுகிரகம் பண்ணுற மகான். நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா.